அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் தேர்வுகளுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் நமக்கு வழங்குவதற்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் மற்றும் இவருடன் இணைந்து உரையாடுபவர் நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
சார் வணக்கம். பேராசிரியர் சக்திவேல், அரசியல் அறிவியல் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். இன்று மாணவர்களுடைய நலனுக்காக மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பொது தேர்வுகள், அதற்காக எப்படி தங்களை அவர்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும், உடல்நலனை பாதுகாப்பது, எப்படி கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பது, ஒரு சில என்னுடைய அனுபவங்கள், என ஆசிரியர் என்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு என்னுடைய ஒரு சில ஆலோசனைகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் காத்திருக்கிறேன் சார்.
சார், இப்போ மாணவ பருவம் அப்படின்னு எடுத்துட்டாலே அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய படிப்பு, இது மாதிரி ஒரு பக்கத்து இருந்தாலும் நெருக்கடியான ஒரு விஷயம் அவங்களை சந்திக்கக்கூடியது வந்து தேர்வு எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எப்போதுமே அந்த தேர்வு நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில் வந்து இப்போ பொது தேர்வுகள் பற்றி என்ன மாதிரியான ஒரு தகவலை முதல்ல வந்து சொல்லறீங்க?
நிச்சயமா சார், இது மாணவர்கள் இந்த தேர்வுகளை ஒரு பயத்தோட அணுகக்கூடாது சார். ஒரு பயமோ பதற்றமோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வகுப்புல சொல்ல மாணவர்கள் கிட்ட, தம்பி இது வந்து நம்ம மாதாதர தேர்வு நடத்துற பாருங்க சார், மந்த்லி டெஸ்ட், அதே மாதிரி வந்து நீங்க கோட்டையில் எக்ஸாமினேஷன், ஆஃப்லைன் எக்ஸாம், அது மாதிரி இது ஒரு பொது தேர்வு, நம்ம அதை மாதிரிதான் எடுத்துக்கணும். ஆனா என்னாச்சுன்னா, இன்னைக்கு மாணவ கண்மணிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை ரொம்பவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மன அழுத்தத்தோடு ரொம்ப இதை பத்தி ஒரு பயத்தோடவே இதை அணுகிறாங்கன்றது நான் என்னுடைய அனுபவத்துல பாத்திருக்கேன் சார். அதுக்கு அடுத்ததாக இந்த தேர்வு பற்றிய பயம் இல்லாம ஒரு அக்கறையோட படிக்கணும் சார், என்னுடைய கருத்து. நீங்க பயந்தம் அப்படின்னா நம்ம நிச்சயமா இந்த தேர்வை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளால எதிர்கொள்ள முடியாது. இந்த தேர்வை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு கடவுளும் இயற்கை கொடுத்த வாய்ப்பு. என்ன அப்படின்னா, நம்ம இதுவரையும் படித்தோம், நம்மளுடைய கடின முயற்சி, நாம் எடுத்த அனைத்து முயற்சிகளுமே தேர்வின் மூலமாக நல்ல மதிப்பெண் கிடைக்கும் போது நம்மளுடைய சாதனைகளை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு. நான் அப்படிதான் சார் பாக்குறேன். இது முழுக்க முழுக்க மாணவ கண்மணிகளை நல்ல ஞாபகம் வச்சுங்க, தேர்வு என்பது உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதற்கு. முதல்ல நீங்க யார் அப்படின்றத உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் எடுத்து காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு நீங்க அப்படிதான் பாக்கணும். ஏன்னா இதுவரையும் நீங்க 8th 9th வரையும் படிச்சிருப்பீங்க. முக்கியமா நம்ம போக்கஸே வந்து பாத்தீங்கன்னா 10th பிளஸ் டூ மாணவர்களுக்காக தான் நம்ம அதிகம் பேசுறோம். ஏன்னா அது வந்து நீங்க பப்ளிக் எக்ஸாம், 11th உண்டு, பட் அதை காட்டிலுமே 10th பிளஸ் டூக்கும் நம்ம நிறைய நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் சார். இப்போ இதென்ன, நீங்க சிரமப்பட்டு ஒரு வருடம் முழுது படிச்சீங்க சார், அந்த ஒரு வருடம் படித்ததனுடைய எந்த அளவுக்கு நீங்க அதை படிச்சிருக்கீங்க, உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு சார். அதை அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். நம்ம இன்னொன்னு மிக முக்கியமானது என்னன்னா, நம்ம தேர்வை வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்றதான் நான் முதல்ல சொன்னதே பார்க்கணும். ஒரு அக்கறையோட தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து நீங்க என்னைக்கு நீங்க சீரியஸாவோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து இந்த தேர்வை நம்ம நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நம்ம எடுத்து படிக்க முடியாது சார். இது ஒரு வாய்ப்பு. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், இது வாய்ப்பாக நீங்க பாய்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வாய்ப்பு நம்ம கடந்த ஆண்டுகளில் நம்ம எப்படி தேர்வு எழுதணுமோ அதை காட்டிலும் சிறப்பாக எழுதுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் சார். என்னைக்குமே சொல்ல சார், பதறிய காரியம் சிதறிடுவோம் சொல்லுவாங்க, அது மாதிரி பதட்டமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு சில மாணவர்கள் பார்த்திருக்கேன் நான், என்னன்னா எக்ஸாமினேஷன் டைம் வந்ததுன்னு தேவையில்லாம வந்து உடல் நிலை கெட்டு போயிடும், அவங்களுக்கு இந்த காய்ச்சல் அல்லது மற்ற ஒரு சில உடல் உபாதைகள் தானாவே வந்துடும். அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அது மாதிரி நீங்க நினைக்க கூடாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல பரீட்சைகள் பார்த்துட்டோம் சார். இந்த பரீட்சை வந்து இதுல நம்ம சரியா நம்ம மார்க் வாங்கல அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, சூன்யமாயி போச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, நீங்க இந்த தேர்வு முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் சார். நீங்க இந்த அறிவுரை அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இந்த தேர்வு முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய மார்க் கிடைச்சதுன்னா சந்தோஷம், மார்க் குறைகின்றதா கவலையப்பட வேண்டாம். இதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு தேர்வு வரப்போகுது, நம்மளுடைய பிளஸ் டூ வரப்போகின்றதா, அடுத்த பிளஸ் ஒன் எக்ஸாமினேஷன் வரப்போகுது, அதுல நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுவோம். அதுக்காக நீங்க மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கவலையோட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு, இந்த பரீட்சை அப்படின்றத பத்தி சொல்லும் போது நம்மளுடைய பலம் பலவீனம் என்பது ஏற்கனவே நம்ம பல பரீட்சை எழுதியிருக்கோம் சார். அதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது அந்த பலத்தையும் பலவீனத்தையும் நம்ம இதுல வந்து காட்டணும். இப்ப நம்மளுடைய பலவீனத்தை வந்து குறைத்து கொண்டு, இப்ப ஒருவேளை நம்ம வந்து குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல நம்மளால நிறைய மார்க் எடுக்க முடியல, லாங்குவேஜ்ல மார்க்கோ அல்லது மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ அல்லது என்ன சப்ஜெக்ட்லயோ உங்களால சரியான மார்க் எடுக்க முடியலையா, அதை வந்து நம்ம வந்து அதிகம் கவனம் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை இருந்தது அப்படின்னா நிச்சயமா எந்த தேர்வையும் நம்ம நல்ல விதமாக எதிர்கொள்ள முடியும். அதனால நீங்க இந்த தேர்வு முறை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேர்வு ஒண்ணுதான் நம்மளுடைய இறுதி கிடையாது. இது மாதிரி நம்ம தேர்வில் நல்ல மார்க் எடுத்தாலும் சரி, மார்க் குறைஞ்சாலும் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அது உங்களுடைய ஆளுமையை பொறுத்து இருக்கின்றது. இந்த ஒரு கருத்தோட நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பரீட்சையை நம்ம எதிர்கொள்வோம் சார். நம்ம
இப்போ தேர்வு காலமா இருக்கட்டும், பொதுவாகவே வந்து நம்முடைய கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலங்களில் நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எத்தகைய வகையில் முக்கிய பங்கு வகிக்குது, நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு மாற்றங்களை கொண்டு வரணும் சார்?
நல்ல கேள்வி. நம்ம படிக்கிறதுக்கு டிப்ஸ், நம்மளோட கவனச்சிதறல் குறைக்கிறது எப்படி, அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சார், முதல்ல வந்து மனசும் நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா என்ன வேணா செய்யலாம். இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் படிக்கும் போது சரி, என்னைக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு நான் என்னைக்கும் இரண்டாம் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் என்னவென்றால், உங்களுடைய தேர்வினுடைய வெற்றி, தேர்வில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய உடல் நலன்கள் மிக அவசியம், மன நலன்கள் மிக மிக அவசியம். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க என்னுடைய பெற்றோர்கள், இதை கேட்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்தை ஆரோக்கியத்தை நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய பங்கு இந்த தேர்வில் சிறப்பாக வருவதற்கு அதிகம் உண்டு சார். என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல சத்தான ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்கள் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் சார். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்க உடம்புக்கு என்ன ஒத்து வருமோ அந்த உணவை சாப்பிடுங்க. அதுக்காக நீங்க உணவை விட்டு விட்டு அல்லது ஒரு காலை உணவோ மதிய உணவோ விட்டுட்டு நீங்க படிக்கணும் அவசியம் கிடையவே கிடையாது. நான் இன்னும் சொல்றேன், என்னுடைய அனுபவம் வந்து பரீட்சை அப்படின்னா நல்லா திருப்தியா எனக்கு என்ன சொல்லுதோ மனசு சொல்றதோ நான் திருப்தியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிதானமா தான் நான் வந்து தேர்வு அறைக்கு போவேன். தேர்வுல உட்காந்து நான் எழுதுவேன். ஒரு சில மாணவர்கள் நான் பார்த்திருக்கேன், காலையில உணவு அருந்தாமல், தண்ணீர் சரியாம குடிக்காமல், அந்த பருப்பு தானியங்கள் அல்லது இந்த மாதிரி ஒரு சில உணவுகள், தேவைப்படக்கூடிய உணவுகள், போஷாக்கு நிறைந்த உணவுகள் எடுத்துக்காம உடல் ரொம்ப வீக்கா வந்து பரீட்சையில உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணாதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் நம்ம. ஸோ மை ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் அண்ட் மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நல்ல நல்ல சத்தான பொருட்களை வந்து சாப்பிடுங்க. தொடர்ந்து உங்களோட பரீட்சை மட்டும் கிடையாது, காலம் முழுவதும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பருப்பு தானியங்கள், நம்மளுடைய பாதாம் நிலக்கடலை இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்ததாக உடல் நலத்தை பாதுகாப்போம் போது என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் சார். ஏன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, நீர்ச்சத்து குறைபாடு நிறைய ஏற்படுது மாணவர்களுக்கு. அப்ப நீர்ச்சத்து குறைபாடு வரும்போது நீங்க பரீட்சை நேரத்துல வந்து நம்ம உடல் சோர்வு ஏற்படும், தேவையில்லாமல் ஒரு பயம் பதற்றம் வந்து ஏற்படும். அதனால குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடி, நல்லா தண்ணி குடி. அதோட மிக முக்கியமானது என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய ஆலோசனை, என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்க குழந்தைகள் இந்த தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் தினமும் குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் அவங்க தூங்குறாங்களான்னு பாருங்க. ஏன்னா எங்க என்னுடைய வீட்டுல வந்து 10வது வகுப்பு என்னோட பையன் படிக்கிறான். நான் என்ன அவனுக்கு அட்வைஸ் பண்றேனோ அதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அவனுக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்கறனோ அதே மாதிரி என் பிள்ளைகள் தமிழ்நாட்டுல வந்து பரீட்சை எழுதுறாங்க. அவங்களுக்காக நான் என்னோட அனுபவத்தை நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் உணப்பூர்வமாக உளப்பூர்வமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் சார் ஒரு 6 மணி நேரம் குழந்தைகள் தூங்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சாங்கன்னா நிச்சயமாக அடுத்த நாள் முழுவதும் அவங்க ஓட போறாங்க. காலையில வந்து படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, மறுபடியும் வருவாங்க, டியூஷன் நிறைய இருக்கு சார். அந்த மாதிரி நல்ல ஒரு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு என்னன்னா, நம்ம பசங்க 10வது வந்த உடனே, 11, 12வது வந்த உடனே இந்த எக்ஸசைஸ் தினமும் உடற்பயிற்சி அப்படின்றதே வந்து குறைஞ்சு போயிடுது சார். அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கும் சொல்லணும் என்னுடைய பையனுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு, தம்பி பரீட்சையோ இல்ல சாதாரணமான நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1:30 to 45 minutes நீ உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா உடற்பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்றேன், சோர்வு ஏற்படாது, நீங்க உங்க மனசு சொல்ற மாதிரி உடம்பு கேட்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சீரான ஓய்வு எடுத்துக்கிட்டு படிக்கணும். தொடர்ந்து நீங்க மணிக்கணக்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ரிலாக்ஸ் போய் ஒரு தண்ணி குடிங்க, அல்லது ஒரு காஃபியோ டீ சாப்பிடுங்க, 2 நிமிஷம் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு மறுபடியும் வந்து உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு சீரான இடைவெளியில படிக்கும் போது நம்மளோட உடல்நலம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமாக வந்து இந்த இந்த செய்தி பெண்களுக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்னன்னா, நீங்கள் படிக்கிறீங்க பாருங்கள், உங்களுடைய அறை உங்களுடைய உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி ரூம் இருக்குன்னு தெரியுமா சார், அந்த ஸ்டடி ரூம் வந்து எப்பொழுதுமே வந்து சுத்தமாக ரொம்பவும் நீட்டாக ஒரு ஆர்டராக வச்சுக்கோங்க. ஒரு கிளாக் வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு அட்லாஸ், ஒரு மேப்பு, ஒரு டிக்ஷனரி ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி வந்து பேனா, ஒரு பேப்பர் வந்து கையில் வச்சுங்க, நோட்டு வச்சுக்கோங்க. நம்ம நீங்கள் படிக்கிற விஷயத்த ஒரு படிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு முக்கியமான ஒரு தலைவரோட பெயர், ஒரு இடத்தினோட பெயர், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, குறிப்பெடுக்கணும்னா குறிப்பெடுத்துக்கங்க. அப்படி குறிப்பெடுத்து நீங்க படிக்கும்போது அந்த அறை சுத்தமாக இருக்கும்போது உள்ள வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மனசு ரொம்ப நீட்டா இருக்கும். அதனால என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பறிச்ச முடிகிற வரையும் உங்களோட குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுங்க, ஒரு இடத்த உருவாக்கி கொடுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் போடுங்க, ஒரு பெஞ்சு. தினமும் வந்து நீங்க அதில் படிக்கும்போது பையன் வந்து ஒரு மனசு ரொம்ப நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக தேவையில்லாம வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து டிவி செல்போனை வந்து பயன்படுத்துறது வந்து தவிர்க்கணும் சார். அதுக்காக நீங்க பார்க்க வேணும்னு சொல்லலைங்க, நீங்க பாருங்க. ஆனா தேவையில்லாம டிவி செல்போன் வேண்டவே வேண்டாம். இந்த செல்போன் என்ன கேட்டவனா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்கக்கூடிய அறையில வந்து செல்போன் வேண்டாம், நீங்க வெளியே வச்சிருங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்கூல்லையோ அல்லது டியூஷன்ல இருந்து மெசேஜ் வருதுன்னா போய் பாருங்க, பார்த்துட்டு மறுபடியும் வந்துருங்க. தயவு செய்து படிக்கக்கூடிய அறையில வந்து இந்த செல்போனை வந்து நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று மிக முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கின்றீர்களோ அதே அளவுக்கு உங்களுடைய மனதை சுத்தமாகவும் மனதை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கங்க சார். உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மட்டும் முக்கியம் கிடையாது சார், மனசு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுங்க. இது ஒரு நல்ல பழக்க வழக்கம். இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா வந்து மாணவர்களோட உடல் நலம் நன்றாக இருக்கும். பரீட்சை நடக்கக்கூடிய நேரத்தில், பரீட்சை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படாத இருக்கும். ஏன்னா இந்த உடல்நலம் பாதிச்சது அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு வருடம் பல மாதங்கள் படித்த நம்மளுடைய முயற்சி வீணா போயிடும் சார். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஹெல்த் சம்பந்தப்பட்ட டிப்ஸா வந்து ஃபாலோ பண்ணலாம் சார். இது என்னுடைய அனுபவத்திலையும் நான் மற்ற மாணவர்கிட்ட பகிர்ந்து கொள்வது, நான் இன்னைக்கு எஃப்எம் மூலமாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக்கிறேன் சார்.
இப்போ தேர்வு காலகட்டங்களில் நம்ம படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு என்ட்ராக வருது. அந்த நேரங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த கவனச்சிதறல வந்து எந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா செய்துக்கலாம்?
நல்ல கேள்வி சார். ஏன்னா இன்னைக்கு ஒரு வகுப்புல வந்து ஒரு மணி நேரம் பாடம் எடுக்கும்போது மாணவருடைய கவனத்தை கொண்டு வரத்துக்குள்ள நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் சார். அதே மாதிரி நமக்கு நிறைய கவனச்சிதறல். இந்த கவனச்சிதறல்களை இங்கிலீஷ்ல வந்து டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த கவனச்சிதறல்களை வந்து நம்ம அரஸ் பண்ணி கவனச்சிதறல்களை குறைத்தோம் அப்படின்னாவே போதும் சார், நிச்சயமா சொல்றேன், நம்ம மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு என்னோட ஒரு சில அனுபவத்தை சொல்கிறேன். நிச்சயமாக ஹின்ஸ் ஒரு டிப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நோட்டில் எழுதிக்கலாம் சார். நோட்டில் எழுதிட்டு, ஏன்னா நம்ம காதில் கேட்டோம்னா மறந்துடும். நோட்டில் எழுதிட்டு அது வந்து பின்பற்றுவது ஒரு சால சிறந்ததாக இருக்கு நம்ம. ஸோ இதில் நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, ஆசிரியராக வந்ததுக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் படிப்பேன் சார். ஒரு 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லா வந்து வேலைகள் முடிச்சுட்டு 4:30 மணிலேருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும். என்ன காரணம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க. நம்ம இது ஒரு கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க, இது ஒரு தங்கமான நேரம் நம்மளுடைய மாணவ கண்மணிகளுக்கு. ஸோ அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு என்ன கேட்டால் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு சிறப்பு. 4 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எந்திரிப்பதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், கடினமான பாடம், உங்களுக்கு மார்க் எந்த சப்ஜெக்டில் கம்மியாக நீங்கள் வாங்குறீங்களோ அந்த பாடத்தை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் படிக்கலாம். அடுத்தது எதையுமே வந்து கடைசி நேரத்தில் வந்து செய்யாதீங்க சார். இந்த கவனச்சிதறல் காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் நீங்கள் லாஸ்ட் மினிட் வரையும் படிக்காம நீங்கள் டைம் டேபிள் போடாம நீங்கள் படிச்சிங்க மாணவர்களை, என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பதட்டம், அது வந்து என்ன செய்வோம், ஒரே நேரத்தில் எல்லா சப்ஜெக்டும் படிக்க முடியாது. இப்போ இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு 4 மாதம் ஒரு 3.5 மாதங்கள் இருக்கு பப்ளிக் எக்ஸாம் வரத்துக்கு. இந்த 3.5 மாதத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கால அட்டவணையை தயார் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் பேப்பர் எத்தனை நாட்கள் படிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழி பாடம் இருக்கு, நம்மளுடைய அறிவியல் பாடம் இருக்கு, கணிதம் இருக்கு, இந்த மாதிரி பாடத்தை வந்து நம்ம எப்படி படிக்கலாம், அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள் படி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டெய்லியும் ஒரு டார்கெட் சார், இன்னைக்குன்னா இந்த சப்ஜெக்ட்ல இந்த லெசன் படிக்கணும், இந்த மாதிரி எனக்கு டார்கெட் வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது, மாணவர்கள் படிக்கும்போது நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல் குறையும். என்னைக்குமே சொல்றேன் சார், ப்ரையாரிட்டி வந்து எக்ஸாமினேஷன் முடியிற வரையும் நம்மளுடைய ப்ரையாரிட்டி வந்து இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் படிப்பு தான். ஏன்னா நீங்க மார்க் அப்படின்றது இன்னைக்கு தேவையாயிடுச்சு. என்னதான் நம்ம டேலண்டா இருந்தாலும் நேச்சுரலா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்கு தேவை சார். அடுத்த எக்ஸாம் உயர்கல்வி போறதுக்கும் அடுத்த நிலைக்கு நம்ம கல்லூரிகள் போய் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கும் நமக்கு மார்க் தேவை. ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண திட்டமிட்டு படிக்க சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று மிக முக்கியமானது, இந்த கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்க படிக்கிற ரூம்ல வந்து நிச்சயமா வந்து செல்போனும் வேண்டாம், டிவியும் வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இன்னைக்கு மேக்சிமம் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்க வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்போன் பிளஸ் டெலிவிஷன் தான். இந்த செல்போன் டெலிவிஷன் வரும்போது முடிந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களும் பயன்படுத்தாம இருப்பது நல்லதுங்க. அட்லீஸ்ட் குறைச்சிக்கணும் நம்மளுடைய பசங்க பிள்ளைங்களுடைய பரீட்சை வர வரையும் பரீட்சை முடிகிற வரையும். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மெசேஜுக்கு சவுண்டு வரும், அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மியூட் பண்ணலாம் அல்லது நம்ம சவுண்டு குறைச்சிடலாம். அல்லது நம்ம தேவையில்லாமல் என்ன பண்ணலாம், நைட்டு வந்து ரொம்ப மிட் நைட்லலாம் நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிச்சயமாக நம்ம பையன் பண்ண மாட்டான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்க்குறோம், நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்குறோன்னா நிச்சயமாக பையனுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தயவுசெய்து வந்து நீங்க படிக்கிற ரூம்ல வந்து நிச்சயமா இந்த மாதிரி டிவியோ செல்போன் அந்த மாதிரி எதுவும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆழ்ந்து படிக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா பாக்காதீங்க, இது ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு வந்து கடவுளும் இந்த இயற்கை கொடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய திறமை காட்டுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்ப என்ன பண்ண, ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்து படிக்கும் போது நிச்சயமாக நமக்கு வேற எந்த கவனமும் வராதுங்க சார். அப்படி ஆழ்ந்து படிக்கும் போது என்ன அப்படின்னா நம்ம நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவத்தில் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்படி நினைத்ததை நம்ம வந்து படிக்கும்போது நிச்சயமா நமக்கு அந்த கவனங்கள் வந்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு அடுத்தது பரீட்சை முடிகிற வரை என்னோட அன்பான வேண்டுகோள் மாணவ மாணவிகளுக்கு என்னன்னா, வெளியூர் பயணங்களை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க. ரொம்ப முக்கியமா இருந்தா போங்க, அதர்வைஸ் தேவையில்லை. அதே மாதிரி திருவிழாவா போங்க, திருவிழா அதுக்காக நாள் கணக்காக வாரக்கணக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன் முடிகிற வரையும். இன்னொன்று வந்து உறவினர்களோட வீட்டில் போய் நம்ம தேவையில்லாமல் போய் தங்க வேண்டிய அவசியம் கிடையாது பரீட்சை முடிகிற வரையும். அதனால நான் என்ன சொல்லணும்னா, இது எக்ஸாமினேஷன் முடிகிற வரையும் தான் இந்த இந்த டிப்ஸ். எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. அதுக்கு அடுத்ததாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு சில வீட்டில் வந்து இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சார். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கம்மியாக படிச்சிருப்பாங்க அல்லது படிப்பறிவு இல்லாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஏன்னா குடும்ப வேலைகள் நிறைய அவங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாணவ மாணவிகளை இந்த தேர்வினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த தேர்வு எப்படி கேட்கப்படுகின்றது, இந்த தேர்வு எவ்வளோ பேர் எழுதுறாங்க, எவ்வளோ இதில் காம்படிஷன் இருக்குது, அந்த கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ கஷ்டமாக வருது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம குடும்ப உறுப்பினருக்கு தெரியப்படுத்தணும் சார். அந்த குடும்ப உறுப்பினருக்கு தெரியப்படுத்தும் போது நிச்சயமா வந்து அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய தடைகள் அல்லது தேவையில்லாத வேலைகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து மாணவர்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வந்து சார் கவனச்சிதறல்கள் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் சார்.
இப்போ மாணவர்கள் பரீட்சைக்கு வந்து தயாரான காலகட்டத்தில் அவங்களுக்கு உபயோகமான வகையில் டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன தகவல் சொல்லிருக்கீங்க சார்?
வெரி குட் சார், வெரி குட். ஒன்னு இஷ்டப்பட்டு படிங்க சார், கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. ஏன்னா இது காலத்தினுடைய கட்டாயம். ஒரு 10வது மாணவன் கண்டிப்பா பரீட்சை எழுதி ஆகணும். அந்த பரீட்சையில நல்ல மார்க் எடுத்தா நம்ம நல்ல பள்ளிகளும் சரி அல்லது 12வது மாணவன் நல்ல கல்லூரிகள் போவதற்கு நிச்சயம் நமக்கு இந்த தேர்வு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சார். நம்ம ஸோ நம்பர் ஒன் என்னன்னா இதை வந்து ஒரு ஜாய்ஃபுல் எடுத்து, நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து என்னன்னா, எப்பயுமே வந்து படிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த பாடத்தை முடிப்பதற்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்க, ஒத்தி போடாதீங்க. என்னுடைய டீச்சர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்னாடி சொன்னார், ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் எனிமி டு சக்சஸ் அப்படின்னு. ப்ரொக்ராஸ்டினேஷன் எனிமி டு சக்சஸ் அப்படின்னு என்னன்னா, தமிழ்ல வந்து ஒத்தி போடுவது சாதனையினுடைய எதிரின்னு சொல்லுவாரு. ஏன்னா நாளைக்கு நாளைக்கு அப்படின்னும் போது என்னைக்குதான் சார் அந்த வேலையை நம்ம செய்யறது? மாணவ நண்பர்களே, முதல்ல ஞாபகம் வச்சுங்க, நீங்க தான் பரீட்சை எழுத போறீங்க. நான் என்னதான் ஆலோசனை சொன்னாலும் நீங்க தான் போய் பரீட்சை எழுத போறீங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு நம்ம டைம் டேபிள் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு அட்டவணை போடுங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி உங்களோட அறையில ஒட்டி வைங்க. தமிழ் பாடம் 20 நாள், ஆங்கில பாடம் 20 நாள், அறிவியல் பாடம் ஒரு 30 நாள் படிக்க போறேன், சமூக அறிவியல், கணிதம் அப்படின்றதுக்கு டைம் டேபிள் போடுங்க. இந்த டைம் டேபிள் படி நீங்க படிக்கணுன்றத நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு சொல்றது என்னன்னா, டீப்பா படிக்கணும்னு சொன்னா ரொம்ப நுனிப்புள்ள படிக்கிற மாதிரி நீங்க படிக்க கூடாது. இப்ப எக்ஸாமினேஷன்ல ரெண்டு விதமான கேள்வி வரும், ஒன்னு ஸ்ட்ரைட்டா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க சார் நேரடியாக, இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆசிரியர்களை வந்து மாணவருடைய சிந்தனையை தூண்டுவதற்கு அவனுடைய அறிவை சோதிப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா லெசன்ல வராத கேள்வி கேட்பாங்க. அப்ப வரும்போது நிச்சயமா வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். அதனால நான் சொல்றது டீப்பா படிங்க, ஆழ்ந்து படிங்க சார். அடுத்தது நாலாவது டிப்ஸ் என்னன்னா டைம் பிளானிங் சார். இந்த டைம் பிளானிங் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம நேரத்தை திட்டமிட்டு அதை ஒரு ஒரு நெறி நெறிப்படுத்தி செயல்படுத்தல அப்படின்னா நிச்சயமாக தேர்வுகளை நம்ம எஃபெக்டிவா எதிர்கொள்ள முடியாது சார். இந்த டைம் பிளானிங்ல தான் நான் சொல்றது, டைம் டேபிள் போடுங்க. ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு டாபிக் நம்ம வந்து எவ்வளவு நேரம் படிக்கணும், இந்த டைம் பிளானிங்ன்றது நீங்க டைம் டேபிள் மட்டும் கிடையாது, எக்ஸாமினேஷன் உள்ளயும் க்வெஸ்சன் பேப்பர் வாங்கி நமக்கு க்வெஸ்சன் பேப்பர் படிக்கிறதுக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் டைம் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கணும், எவ்வளவு நேரம் நம்ம வந்து கட்டுரைகள் எழுதுவதற்கும் சிறு கட்டுரைகள் எழுதுவதற்கும் நமக்கு நேரம் வேணும். இந்த மாதிரி வந்து ஒரு பிளானிங் அவசியம் சார் 4வது. அதுக்கு அடுத்தது என்னை பொறுத்தவரை என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அல்லது 6 to 7 மணி நேரம் என்னுடைய மாணவர்கள் படிக்கணும். இது என்ன 7 hours 6 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நேரம் போக மீதி இருக்கக்கூடியதே நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படித்தாவே ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் நம்ம, நிச்சயமாக அது வந்து பலன் கொடுக்காது. குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு 6 to 7 மணி நேரம் படிக்க. இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, காலையில் எவ்வளோ படிச்சிங்க, அப்போ ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் படிச்சிங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் 3 hours தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 3 hours 4 hours ஆக்குங்க, 4 hours 5 hours, 5 hours 6 hours. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஆரோக்கியமாக படிக்கும் இடத்தை உருவாக்கிக்கிங்க. நான் சொல்றது ஒரு நல்ல சேரு, ஒரு நல்ல டேபிள், நம்ம ஒரு நல்ல டெஸ்க்கு, தேவைப்படக்கூடிய பொருளெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய அறையில் இருக்கணும் சார். அதே மாதிரி நான் சொல்றேன், நான் முதலே சொன்னேன் நம்ம தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணணும், இந்த டிவி செல்ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள் இது எதுவுமே நம்ம ரூமில் வச்சுக்க வேண்டாம் பறிச்ச முடியிற வரையும். அதுக்கு அடுத்த இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, முக்கியமான ஃபார்முலா, முக்கியமான டேட்டு, முக்கியமான செய்திகள், முக்கியமான தலைவர்கள் அல்லது ஏதேனும் படிப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்களாக இருந்ததுன்னா குறிப்பிடுத்து. குறிப்பெடுப்பதுன்றது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா என்னதான் நம்ம படித்தாலும் எழுதி வைக்கும் பொழுது நோட்டில் எழுதும் போது மனசுல வந்து ஆழமாக பதியும். ஆனால் நிறைய மாணவர்கள் இன்க்ளூடிங் என் பையன் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எழுதி பாரு அப்படின்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க. நிச்சயமாக வந்து கிடையாது, எழுதும் போது அதில் என்ன நம்ம வந்து மொழி தப்பு என்ன வந்து தவறாக எழுதுறோம், நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி இருக்குது, கிராமர் தப்பாக எழுதுறோமா, இல்லை இந்த கேள்விக்கு இந்த சரியான பதில் நம்ம எழுதுறோமா, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சார். ஸோ அதனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாமினேஷனை வந்து போகிறதுக்கு முன்னாடி எழுதி பார்த்துக்கணும். எழுதி பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு மனசுல பதியும். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன் டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சதை வந்து நினைவுபடுத்தி பார்க்கணும். அதுக்குதான் நான் என்ன சொல்லணும், சண்டே அன்னைக்கு மதியத்துக்கு மேல நீங்க அந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்றத வந்து நினைவுபடுத்தி பாருங்க சார். உங்களால ரீகால் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. எப்படின்னா இதை படித்தோம், இந்த கட்டுரை சம்பந்தப்பட்டது, இந்த மொழி சம்பந்தப்பட்டது, அறிவியல் சம்பந்தப்பட்டது, நம்ம என்ன படித்தோம், இதனுடைய ஃபார்முலா என்ன, இதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும், ரீகால் ரீகால் அப்படின்வாங்க. திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை பத்தி யோசிச்சு பார்க்கணும். முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட்டா வந்து எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது கண்டிப்பா வந்து எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு எக்ஸாமினேஷன் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஒரு லாஸ்ட் 5 years எடுத்து பாருங்க. இந்த லாஸ்ட் 5 years க்வெஸ்சன் பேப்பர்ல எந்தெந்த கேள்வி இல்லை எந்த பாடத்துல வந்து ரிப்பீட்டடா கேள்விகள் வருதுன்னு பாருங்க. அப்ப ரிப்பீட்டடா கேள்வி வருது அப்படின்னா அந்த பாடத்துக்கு கொஞ்சம் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுங்க, இன்னொரு எக்ஸாமினேஷன் டிப்ஸ், கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதி உங்க குடும்பத்துல உங்களுடைய அக்காவோ அண்ணனோ கல்லூரியில படிச்சாலோ அல்லது உங்க குடும்பத்துல வந்து ஆசிரியர்கள் யாராவது இருந்தாவோ அல்லது உங்களுடைய ஆசிரியர்கிட்ட வந்து கொடுங்க, அவங்களே வந்து என்ன பண்ணி எவால்யூட் பண்ணி தரட்டும் சார். இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம எழுதுறோமா, நம்மளுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு, நம்ம பயன்படுத்தக்கூடிய பேனா எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே அவங்க பார்த்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க சார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10-12 டிப்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இஷ்டப்பட்டு படிங்க. தேர்வுக்கு நீங்கள் படிக்கும்போது எதையும் வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒத்தி போடாதீங்க, ஆழ்ந்து படிங்க. நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். செல்போன் வேண்டாம், நீங்க படிக்கக்கூடிய அறையில வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 6 to 7 மணி நேரம் படிங்க. ஆரோக்கியமான இடத்த வச்சுக்கோங்க படிக்கிறது. இதே மாதிரி நீங்க படிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப பாருங்க. கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம என்ன பண்ணணுங்க, எடுத்து பாருங்க. ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கு அந்த ஸ்கில்ஸை நீங்க பாருங்க. அதனாலதான் மறுபடியும் ரெண்டாவது முறை நான் ரிப்பீட் பண்ணேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார், அதுக்கான பதில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இப்போ அந்த பரீட்சை நேரத்துல மாணவர்கள் வந்து அவங்களை எந்த மாதிரி தயார்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் சார்?
கண்டிப்பா சார், மாணவர்கள் இது வந்து நம்ம முதல்ல சொன்னோம் ஒரு இன்டெலிஜென்டா இருக்கணும் சார் நம்ம. ஏன்னா இது எல்லார் மாதிரி நம்ம வந்து பிளானிங்கே இல்லாம நம்ம இது பரீட்சையை வந்து எதிர்கொள்ள முடியாது சார் நம்ம. நான் என்னைக்குமே சொல்லணும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதோட ஸ்மார்ட்டா படிக்கணும். ரெண்டு விதமா இருக்கு, கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் வாங்காம போறவனு நம்ம பார்த்திருக்கோம், ஸ்மார்ட்டா படிப்போம், கொஞ்ச நேரம் தான் படிப்போம், ஆனா வந்து அவனுடைய திறமை எல்லாத்தையுமே அதுல நம்ம பார்த்திருக்கலாம் சார் நம்ம. ஸோ அந்த மாதிரி வந்து திறமையா படிக்கணுன்றதான் என்னுடைய அட்வைஸ் பண்ணேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பரீட்சை காலகட்டத்துல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டைம் டேபிள் அவசியம் போடுங்க. இதுவரையும் நீங்க போடல அப்படின்னாலும் என்னுடைய அன்பான மாணவ நண்பர்களே, உங்க அப்பா அம்மாவோ அல்லது உங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட கலந்து ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு தேதி இருக்கிற சார், இன்னைக்கு தேதியில இருந்து நீங்க எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வரை ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒரு டைம் டேபிள் போடும் சார். ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பரீட்சைக்கு டைம் டேபிள் அப்படின்றது கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒட்டி வைங்க. அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு நம்மளே அறியாம வந்து ஓ இன்னும் 15 நாள் இருக்கு, 1 மாதம் இருக்கு, 2 மாதம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளை அறியாமையே வந்து ஒரு அக்கறையை ஏற்படுத்தும் சார். அதுக்கடுத்தது உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து பரீட்சை அன்னைக்கும் பரீட்சைக்கு முன்னாடியுமே வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா உடல் நல்லா வச்சுக்கணும். நம்மளோட உடை நன்றாக இருக்க வேண்டும், நல்ல விதமாக பேசணும், நல்லவர்களோட பேசணும், நம்ம கூட நல்லா படிக்கிற மாணவர்கள்கிட்ட நம்ம உறவுகளை வைத்துக்கொண்டு அவங்களோட நம்ம இதை பத்தி கன்சல்ட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும் சார். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பிரிவு ஏ, பிரிவு பி, பிரிவு சி அந்த மாதிரி வருது பாருங்க. அதுக்கு நீங்க வந்து டைம் அலாட்மெண்ட் போட்டு எக்ஸாமினேஷனுக்கு தயார் பண்ணுங்க. நான் நிறைய மாணவர்கள் பார்த்துருக்கேன், என்னன்னா சின்ன கேள்விக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குவாங்க, பெரிய கேள்விக்கு அதிக நேரம் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா ஆன்சர் எழுதுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப என்னன்னா, இப்ப 1 மார்க் கேள்வி அதுக்கு தகுந்த மாதிரி நேரம், 2 மார்க் கேள்வி, 5 மார்க், 10 மார்க். ஸோ அதற்கு தகுந்தவாறு என்ன பண்ணணும், நீங்க டைம் வந்து அலாட்மெண்ட் பண்ணணும் சார். இன்னொன்று மிக முக்கியமானது என்னுடைய மாணவர்களுக்கு என்னன்னா, தயார்படுத்தும் போது கேள்வியை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நான் சொல்றது 1 முறைக்கு 2 முறை படிங்க. அதுக்கு தான் வந்து அரசாங்கம் உங்களுக்கு கேள்வி தாள்களை படிப்பதற்கு நேரம் கொடுக்குறாங்க. ரீட் த க்வெஸ்சன்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னுவான். ஏன் ரீட் த க்வெஸ்சன்ஸ்னா, அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் ரெடி பண்ணணும் சார். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு 1 நிமிஷம் வந்து ஒரு பிளான் பண்ணணும். இந்த கேள்வி இப்படி தான் எழுதணும், இந்தந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும், நம்ம இத்தனை பக்கத்தில் எழுத போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, படித்து முடித்ததுக்கப்புறம் புத்தகத்தை மூடிட்டு ஒரு முறை என்ன செய்யணும், நம்ம என்ன படித்தோம், நம்ம இதில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன, அதை வந்து என்ன பண்ணணும், ரொம்ப ஷார்ட்டா முதல் காலம் வந்து டெலகிராம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி டெலகிராமில் போடுற மாதிரி வார்த்தை மாதிரி வந்து நம்ம ஹின்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பரீட்சை நெருங்கிடுச்சு, பரீட்சை வரக்கூடிய நாட்களில் அல்லது பரீட்சை நடக்கக்கூடிய நாட்களில வந்து நிச்சயமா நம்மளோட உடம்பை பார்த்துக்கணும் சார். அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், தேவைப்பட்ட உடம்புக்கு ஏத்து உணவுகள் மட்டும் சாப்பிடுங்க. அதே மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா இருக்கணும், அடிபடக்கூடாது, கைகள் அடிபடக்கூடாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசு புதுசா நீங்க என்ன பண்ணுங்க, சவால்களை எடுத்துக்கிட்டு எந்த வேலையும் அந்த பரீட்சை காலகட்டத்துல செய்யாதீங்க. அடுத்தது முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய நீங்க எந்த பேனா யூஸ் பண்ண போறீங்க, எந்த பென்சில் யூஸ் பண்ண போறீங்க, அடுத்தது நீங்க கருவிகள் யூஸ் பண்ண போறீங்க, எதையுமே புதுசா வாங்காதீங்க பரீட்சைக்கு முத நாள். 1 வாரத்துக்கு முன்னாடி பேனா வாங்குங்க. அந்த பேனாவை வந்து 1-2 இல்லை, நீங்க அந்த எக்ஸாம் முடிகிற வரை எவ்வளவு பேனா தேவையோ அந்த பேனாவை வாங்கிட்டு சும்மா அதை எழுதி பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா புது பேனாவை வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் வராது. இது என்னோட அனுபவம், நம்ம நான் ஒரு எக்ஸாமினேஷன் போறோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரே பேனா தான், நம்ம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் அந்த ஒரு கம்பெனி பேனா தான் சார் நான் யூஸ் பண்ணுவேன். நான் பேனாவை டக்கு டக்குன்னு மாத்த மாட்டேன். இப்ப மாணவர்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு கம்பெனி பேனாலாம் மாத்துறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் வராது. ஸோ உங்களுக்கு எந்த பேனா வந்து உங்களுக்கு ஜெல்லோ பால் பாயிண்ட் பெயின் வாட் எவர் மேபி உங்களுடைய ஸ்கூல் என்ன சொல்றாங்கன்னு அந்த கம்பெனியோட பேனாவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எழுதி பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க சார், ரொம்ப ரொம்ப அவசியம். அதோட மிக முக்கியமானது குவாலிட்டியான பேனா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்காக நீங்கள் செலவாகுதுன்னு பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த பரீட்சை எழுதுறது. ஸோ குவாலிட்டி பென் ரொம்ப ரொம்ப அவசியம் சார். அந்த குவாலிட்டியான பென் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும்போது நிச்சயமா உங்களுக்கு மார்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது நீங்கள் பரீட்சை நாள் அப்படின்னா, பரீட்சை நாள் அன்னைக்கு உங்களுடைய பரீட்சை எங்கே நடக்குது, அந்த நடக்கக்கூடிய வென்யூ என்ன, அதை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தயவுசெய்து அந்த அந்த பரீட்சை நடக்கக்கூடிய வளாகத்துக்கு போயிடுது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அடிச்சு புடிச்சுட்டு, ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம்னா நமக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்காது, ரிலாக்ஸா உட்காரலாம். நம்ம நிறைய மாணவர்களை பார்த்திருக்கேன், நம்ம 9:30 பரீட்சைக்கு பார்த்தீங்கன்னா 9:30 அடிச்சு குடிச்சிட்டு ஓடி வரும், அந்த மாதிரி போகக்கூடாது. ரிலாக்ஸா போய் உட்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி படிக்கிறத நிறுத்தி, ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோன்றது யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி சார் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்மார்ட்டா எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா காட்டலாம் சார் பரீட்சையில. இது என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் மாணவர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சார்.
சார், இப்போ மாணவர்கள் படிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கத்து தேர்வுகள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், குடும்பத்தில் வந்து பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்
சார். சிறப்பு, ஏன்னா பையனோட முடிகிற விஷயம் கிடையாது சார், பரீட்சையில வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறது. இதுல வந்து பெற்றோர்களுடைய ரோல் ரொம்ப 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 அவசியம் சார். நான் என்ன சொல்றேன், நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தி பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவோம். நம்ம பையன் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை வந்து நல்ல வார்த்தைகள் சொல்லி உற்சாகப்படுத்தும் போது, ஊக்கப்படுத்தும் போது கண்டிப்பா அந்த மாணவன் இன்னும் சற்று நன்றாக படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, உங்க பையனும் பிள்ளையும் சரி பரீட்சைக்கு படிக்கிறாங்கன்னா, பரீட்சை முடியற வரையும் நீங்களும் அவங்க கூடயே வந்து பயணம் பண்ணணும். அவங்க கூட உட்காருங்க, அவங்க படிக்கிற நேரம் அவங்களோட டைத்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க அலைபேசியை பயன்படுத்தாதீங்க, டெலிவிஷனை பயன்படுத்தாதீங்க, சிரமமா இருக்கும் பரவாயில்ல பழகிடும். இது என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுடைய செல்போனு உங்களுடைய டிவி பயன்பாட்டை குறைச்சிக்கங்க. அதுக்கு அடுத்தது, என்னுடைய அம்மாக்களுக்கும் என்னுடைய அப்பாக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நல்ல உணவுகள் கொடுங்க, சத்தான உணவுகள் கொடுங்க. அந்த உணவுகள் வந்து நிச்சயமாக பிள்ளைகளுக்கு மைண்டு பாடி ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா வச்சுக்கோங்க சார். நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, உங்களோட பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியூருக்கும் அல்லது வெளி செல்வதை வந்து குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிப்பாக பரீட்சை முடியற வரை. நான் அந்த மாதிரி சொன்ன, அடிக்கடி போயிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கவனச்சிதறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்ததாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலையை வந்து கூர்ந்து கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம வந்து படிப்புக்கு கவனம் செலுத்தும் போது நம்ம உடல்நலத்தை வந்து விட்டுறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய ஹெல்த் நல்லா இருக்கா, அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்காங்களான்னு பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகளும் மாணவர்களை பாதிக்கக்கூடாது, அந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய சச்சரவுகள் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம பிள்ளைகள் முன்னாடி வேண்டாம். பிள்ளைகள் இல்லாத போது வகுப்புக்கு போனதுக்கு பின்னாடி நம்ம குடும்ப பிரச்சனையை பற்றி பேசலாம், சொத்து பிரச்சனை, உறவு பிரச்சனை, இதெல்லாம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம் சார். அது வந்து மாணவர்கள் இருக்கும்போது வேண்டாம். அது எல்லாத்தோட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, எப்படி உங்கள் மகனுடைய மகளுடைய மார்க்கு அல்லது எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டை வந்தால் அந்த அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை நீங்கள் முதல்ல உருவாக்கிங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளும் உருவாக்குங்க. நம்ம சரி, இந்த மார்க்கோட நம்மளுடைய லைஃபு கிடையாது, நம்ம பசங்களுடைய ஆளுமை திறன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களுடைய பங்கு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து என்னுடைய பெற்றோர்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்பது என்னோட ஒரு அன்பான கட்டளை சார்.
இப்போ தேர்வு காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியமும் எந்த அளவுக்கு பேணி காக்கணும், மேலும் தேர்வு காலகட்டத்தில் கவனச்சிதறல் இல்லாமல் எந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேர்வு எழுதுகிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும், மேலும் வந்து தேர்வுக்கான டிப்ஸு கொடுத்த வகையிலையும் சரி, பரீட்சை நேரத்தில் மாணவர்கள் வந்து தங்களை எந்த மாதிரி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த ஒரு சரியான நேரத்தில் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுவை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நிச்சயம் ஒரு நல்ல வாய்ப்பு சார். நம்ம இதுவரையும் பல தலைப்பு பேசியிருக்கோம், இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நம்மளோட பிள்ளைகளுடைய அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது நம்மளுடைய கடமை சார். நம்ம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். நம்ம ஸோ எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்ன அப்படின்னா, இந்த ஒரு தலைப்பின் மூலமாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் நம்ம கொடுத்துருக்கிறோம், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இதை திரும்ப கேளுங்க. ஏன்னா நம்மளோட புதுகை எஃப்எம்ல எப்பயுமே இந்த ஆடியோ இருக்க போகுது, திரும்ப கேளுங்க, பின்பற்றுங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எது உங்களுக்கு ஏற்புடையது இல்லையோ அதை விட்டுருங்க, எது ஏற்புடையதா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ. ஸோ இந்த ஒரு முடிவுரையோட உங்களிடம் வந்து விடைபெறுவது டாக்டர் பி சக்திவேல் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். நல்ல வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் உங்களுக்கும் என்னுடைய அறமான நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை முனைவர் பி சக்திவேல் அவர்கள் கூறிய வழிமுறைகளை அரசு பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்களும் பின்பற்றி தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63800705050 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.